சிஐடி சந்துரு, எழுதியவர் தேவன். பாகம் ஒன்று, அத்தியாயம் இரண்டு, சில அவசியமான அறிமுகங்கள். சந்துருவை பின்தொடர்ந்து நாராயணனும் இந்திராவும் மாடிப்படி இறங்கி வந்தார்கள். அப்போது வாசல் வராந்தாவில் சம்பாவும் பத்மாவும் அவர்கள் வருகையை எதிர்பார்ப்பவர்கள் போல் நின்று கொண்டிருந்தார்கள்.
சம்பா, நான் கொஞ்சம் வெளியே போய் வருகிறேன். குழந்தை யார் கேட்டாலும் எங்கேயோ போயிருக்கிறார், எப்போ வருவாரோ தெரியாது என்று சொல்லு. டெலிஃபோன் அடித்தால் நீ பயப்படாதே, அது சும்மா அடிக்கட்டும், அதை எடுத்து கேட்டால் இன்னும் பயமாக இருக்கும் என்றான் சந்துரு. பிறகு இந்திராவின் பக்கம் திரும்பி,
சம்பாவிடம் ஒரு காரியம் சொன்னால் அதை நாம் மறந்துவிடலாம் என்றான்.
இதற்குள்ளாக பத்மா மூன்று முறை இந்திராவை பார்த்து மூக்கை சுழித்து விட்டாள். அவளையும் சந்துரு இந்திராவுக்கு அறிமுகம் செய்து வைத்தான்.
இந்த குழந்தை ரொம்ப சமர்த்து, எத்தனை சமர்த்தோ அத்தனை அழகு என்றால் பார்த்து கொள்ளுங்களே, வெகு கெட்டிக்காரி. இந்த வீட்டில் சிஐடி சந்துரு ஜாகை வைத்து கொண்டிருக்கிறான் என்று பெயர்தான். உண்மை சிஐடி நம்முடைய பத்மாதான் என்றான் வேடிக்கையாக.
பத்மா அவனுக்கும் முகத்தை சுழித்து காட்டினாள். இதற்குள் ஒரு பெரிய பாண்டியாக் மோட்டார் கார் சத்தம் செய்யாமல் வாசல் எதிரே வந்து கம்பீரமாக நின்றுவிட்டது. நாராயணன் இப்போது சந்துருவை அந்த வண்டியில் ஏறிக்கொள்ளும்படி அழைத்தான். டிரைவருக்கு பக்கத்தில் நாராயணன் உட்கார்ந்து கொள்ள பின் சீட்டில் சந்துருவும் இந்திராவும் அமர்ந்து கொண்டார்கள். காரில் இருந்த மெத்தைகளும் அது ஓடும்போது சற்றும் குலுங்காமல் நலுங்காமல் அளித்த சுகமும் செல்வ சீமான்களின் வெளிவாழ்க்கையின் பெருமைகளையே சுட்டிக்காட்டின. இந்திரா ஏதோ சொல்லத் தொடங்கும் முன் சந்துரு டிரைவரை பார்த்து,
உன்னை நான் இதற்கு முன் எங்கேயோ சந்தித்திருக்கிறேன் இல்லையா என்று கேட்டான்.
நாராயணனும் இந்திராவும் உன்னிப்பாக கவனித்தார்கள். டிரைவருக்கும் கூட சற்று தூக்கி வாரி போட்டது.
இருக்க முடியாதுங்க, நான் இந்த பக்கமே இல்லை என்றான் அவன்.
ஓ சரிதான், அப்படியானால் நீ கந்தப்பன் இல்லை. கந்தப்பன் என்று எனக்கு தெரிந்த ஒரு ஆசாமி உண்டு, கிட்டத்தட்ட உன்னை போலவே இருப்பான்.
என் பெயர் கண்ணையன் என்று ஒரு உருமலாக டிரைவரின் பதில் கிடைத்தது.
சந்துரு சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். இவ்வளவு பெயர் போன ஒரு துப்பறிபவன் எதற்காக ஒரு தவறான ஊகம் செய்தான் என்பது இந்திராவுக்கும் நாராயணனுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஆனாலும் இதற்கு ஏதோ காரணம் இருக்க வேண்டும் என்பதை மட்டும் யூகித்து கொண்டார்கள்.
சந்துரு தொடர்ந்து, கண்ணையன், நல்ல வேளை நீ கந்தப்பனாக இல்லையே. அவனாக இருந்தால் நாங்கள் காரில் ஒரு வார்த்தை பேசி கொண்டு வருவதென்பது முடியாது. பத்திரிகையில் விளம்பரம் போடுவதை விட துரிதமாக விஷயம் வெளியில் பரவிவிடும். இங்கே டிரைவராக இருப்பவன் காதை செவிடாக்கி கொண்டிருக்காவிட்டால் உத்தியோகம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். இப்போது இந்திரா அவர்கள் கொஞ்சம் விஷயங்களை விவரமாக சொன்னால் சௌகரியமாக இருக்கும். நடுவில் டெலிஃபோன் ஒன்று வந்து வீட்டிலேயே விஷயம் பூராவும் கேட்டுக்கொள்ள முடியாமல் செய்துவிட்டது. நான் அறிந்த வரையில் மிஸ்டர் நாராயணனுக்கும் செங்கல்வராய பிள்ளைக்கும் அவ்வளவு பொருத்தம் போதாது என்று யூகிக்கிறேன் என்று நிறுத்தினான்.
நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீர்கள் என்றான் நாராயணன்.
துப்பறிவதில் இது முதல் பாடம் மிஸ்டர் நாராயணன். இங்கே இந்திரா என்னை சந்திக்க வருகிறாள். அவளுடைய சிறிய தகப்பனார் வரவும் இல்லை, அது அவசியமே இல்லை என்றும் நினைக்கிறார். அவர் ஸ்தானத்தில் நீங்கள் வருகிறீர்கள். எனவே இந்த விஷயத்தில் இந்திராவுக்கு தைரியம் சொல்லிக் கொடுப்பவர் சித்தப்பாவின் நண்பராக இருக்க முடியாது. ஏன், உங்களை அவர் வீட்டுக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டாரே?
நீங்கள் சொல்வது உண்மை. இப்போது கூட நான் வழியில் இறங்கிக் கொள்ளலாம் என்றுதான் உத்தேசித்திருக்கிறேன். அந்த பங்களா வாசற்படியில் கால் வைத்தால் வெட்டிவிடுவதாக அவர் சபதம் செய்திருக்கிறார்.
சந்துரு சிரித்தான்.
வாசற்படி வழியாக வராதீர்கள், ஜன்னல் வழியாக வாருங்கள். இப்போது இந்திரா சொல்வதை கேட்டுவிடுகிறேன். நான் தேனாம்பேட்டை பங்களாவில் காலடி வைத்தவுடன் யார் யாரை சந்திக்கப் போகிறேன் என்பதை முன்னதாக தெரிந்து கொண்டு விடலாமே.
இந்திரா தொண்டையை கணைத்து விட்டு கொண்டாள். சித்தப்பா பெரிய பங்களாவாக கட்டிவிட்டார். அதில் இருப்பவர்கள் தொகை என்னவோ சொற்பம்தான். சித்தப்பா பர்மாவிலும் மலேயாவிலும் இருந்து நிறைய சம்பாதித்து கொண்டு 8 வருஷத்துக்கு முந்தி இங்கே வந்துவிட்டார். என் தகப்பனார் காலமான சமயம் அது. அண்ணா கணேசனையும் என்னையும் சித்தப்பாவிடம் ஒப்புவித்துவிட்டு அவர் கண்ணை மூடினார்.
எங்கள் சொத்தெல்லாம் சித்தப்பாவின் மேற்பார்வையில்தான் இன்றைக்கும் இருக்கின்றன.
அது நியாயம்தான். அப்புறம்
எங்கள் குடும்பத்தில் எல்லோருமே இரண்டு பொண்டாட்டிக்காரர்கள் என்று சொல்வார்கள். என் தகப்பனாரின் மூத்த தாரத்தின் மகன்தான் அண்ணன் கணேசன். அவள் இறந்த பிறகு என் தாயார் இரண்டாவதாக வாழ்க்கைப்பட்டாள். என் தாயாரும் இப்போது இல்லை. கணேசன் மூத்தாள் பிள்ளை என்றாலும் என் மீது உயிராக இருப்பான். எனக்காக பரிந்து கொண்டு அப்பாவிடம் அநேகம் தடவை சண்டைக்கு போயிருக்கிறான்.
நல்ல பிள்ளை. இந்த காலத்தில் அப்படி இருப்பவர்கள் அபூர்வம்.
சித்தப்பாவிற்கும் இரண்டு தாரங்கள். மூத்தாள் மலேயாவிலேயே ஏதோ ஒரு ரயில் விபத்தில் இறந்துவிட்டாள். பிறகு அவர் மனம் செய்து கொள்ளாமலேயே இருந்து இங்கே வந்த பிறகுதான் திலகவதியை கல்யாணம் செய்து கொண்டார். எனக்கும் திலகவதிக்கும் 7 வயதே வித்தியாசம். சற்றைக்கெல்லாம் அவளை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். உண்மையிலேயே சித்தியின் அழகுக்கும் பேச்சுக்கும் எல்லோரும் அடிமையாகி விடுவார்கள். வேடிக்கை வேடிக்கையாக பேசுவாள். எப்போதும் குதூகலமாக இருப்பாள். என்னிடம் எத்தனை பிரியம் வைத்திருக்கிறாள் என்கிறீர்கள். வயதானவருக்கு 2ஆம் தாரமாக வாழ்க்கைப்பட்டிருக்கிறாளே இந்த அழகி என்று நான் படுகிற மாதிரி வேதனை அவள் படுவதாக தெரியாது. எல்லோரும் துக்கமாக இருக்கும் இடத்தில் திலகம் இருந்தால் போதும், எப்படியோ சிரிக்க வைத்து விடுவாள்.
அத்தனை பிரியம் அவளிடம் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். இப்போது அவருக்காவது தாங்கள் என்னை தேடி வந்ததில் சம்மதம் இருக்குமா?
நான் அவளை அபிப்பிராயம் ஒன்றும் கேட்கவில்லை. சித்தப்பாவைத்தான் நான் கேட்டேன். அப்போது திலகவதியும் இருந்தாள். உடனே, சித்தப்பா, இதெல்லாம் போலீஸ் வரை போக வேண்டிய விஷயமில்லை. நீ உன் வேலையை பார்த்து கொண்டு போ என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார். திலகவதி பேசவே இல்லை. நான் பிறகு அண்ணனிடம் போய் கேட்டேன்.
அவர் என்ன சொன்னார்?
என் அண்ணாவை நீங்கள் நேரில் கண்டுவிட்டால் அவன் எப்படி என்று தெரிந்து கொள்வீர்கள். அவனுக்கு சில மாதங்களாக ஒரு லைன்ஸ் பித்து பிடித்திருக்கிறது. அவனாகவே ரேடியோ செய்கிறதும் வீடெல்லாம் கம்பிகளை பொருத்துகிறதும் கர் புர் என்று சத்தத்தை கிளப்புவதுமாக பொழுதுபோக்குகிறான். இப்போது எது சொன்னாலும் அவன் காதில் ஏறுவதில்லை. இப்படி சித்தப்பா படுத்துவிட்டாரே என்றால் என்ன என்ன செய்ய சொல்கிறாய் என்று கேட்கிறான். திருட்டு நடந்துவிட்டதே என்றால், நாம் திருடி வைத்ததை இன்னொருவன் திருடியிருக்கிறான், போ என்கிறான். உங்களை பார்த்து உதவி கேட்கலாமா என்றபோது, தேவை என்று தோன்றினால் கேள், இல்லை என்றால் விட்டுவிடு. நான் சொன்னால் கேட்டுவிடப் போகிறாயா என்கிறான்.
என்ன படித்திருக்கிறார் உங்கள் அண்ணன்?
பிஎஸ்சி பாஸ் செய்திருக்கிறான். மிகவும் சூட்டிக்கையானவன் என்று பெயர் வாங்கினவன். எல்லோருடனும் நன்றாக பழகுவான்.
அவனுக்கும் திலகவதிக்கும் மனவேற்றுமை ஏதும் கிடையாது.
அதுதான் எனக்கு தெரியாத புதிர். அண்ணன் சித்தியை லட்சியம் செய்யவே மாட்டான். ஒரே வீட்டில் இருந்தாலும் கூட ஒருவரையொருவர் தெரிந்து கொண்டவர்கள் மாதிரியே இராது. அதுவும் சித்தி அடிக்கடி பாட்டு கச்சேரி நடனம் என்று போய்விடுவாள். வீட்டில் தங்கும்போது அண்ணனுடன் அவள் நேருக்கு நேர் பேசிக் கொண்டிருப்பவள் இல்லை.
ஆனால் மனஸ்தாபம் என்று எதுவும் இதுவரை ஏற்பட்டது கிடையாது?
இல்லை.
ஒருபோதும் எதற்கும் சண்டை போட்டுக்கொண்டதில்லை?
எனக்கு தெரிந்து இல்லை.
உங்களுக்கு தெரியாமல்?
இந்திரா ஒரு புன்னகை செய்து கொண்டாள். துப்பறிபவர்களே பொல்லாதவர்கள். எதை நாம் வேண்டாம் என்று நினைக்கிறோமோ அதைத்தான் குடைந்து குடைந்து கேட்பார்கள். ஒரு சமயம் சண்டை போட்டிருக்கிறார்கள். 3-4 வருஷங்களுக்கு முன் திலகவதியின் தகப்பனார் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்தார். வந்தவர் நிரந்தரமாக உட்கார்ந்து விடுவார் என்ற சந்தேகம் ஏற்படும் போல் இருந்தது. அப்போது அண்ணா அதற்கு பலமாக ஆட்சேபனை செய்தான்.
சித்தப்பாவுக்கு அதில் ஆட்சேபனை இல்லையோ?
அவர் தலையிடாமலே இருந்தார். பிறகு அண்ணா சொல்வது சரி என்கிற மாதிரி நடந்து கொண்டார். சித்திக்கு இதில் பெரும் கோபம். ஒரு நாள் ஏக இறைச்சல் சண்டையெல்லாம் நடந்தது. அண்ணாவே தன் மூட்டையை கட்டிக்கொண்டு என் சொத்தை பிரித்து விடுங்கள், நான் கழன்று கொள்கிறேன் என்று கிளம்புவதாக இருந்தான். ஏன், அவனுடைய பெட்டிகள் ஹோல்டார் எல்லாவற்றையும் வாசல் ஹால் வரை கொண்டு வந்து வைத்துவிட்டான். சித்தியும் பிடிவாதமாக போகிறவர்கள் போகட்டும், யாரையும் வற்புறுத்தி இங்கே இருக்க சொல்லவில்லை என்று இறைந்தாள். சித்தப்பாதான் சித்தியின் அப்பாவை காலை பிடிக்காதவரை கெஞ்சி போகும்படி செய்தார். ஏதோ பணம் கொடுத்து அனுப்பியிருப்பார் என்று கூட நான் நினைத்தேன். இந்த விவகாரத்தில் தலையிடாமல் நான் ஒதுங்கியிருந்து விட்டேன்.
திலகவதியின் தகப்பனார் எப்படிப்பட்டவர்? வர்ணியுங்கள், கேட்கலாம்.
மிகவும் சாமான்யமானவர். பார்வைக்கு கஷ்டப்பட்டவராக தோன்றும் முகத்தில் அருளே இருக்காது. என்னை மன்னித்து விடுங்கள். ஏதோ குற்றம் செய்துவிட்டவர் மாதிரி திரு திருவென்று அவர் விழிப்பார். யாரையும் நம்ப மாட்டார். மகளை தவிர ஒருவருடனும் வார்த்தையாட மாட்டார். யாரையேனும் கண்டால் எதிரில் நில்லாமல் போய்விடுவார். நமக்கே அவரிடம் ஒரு நல்ல அபிப்பிராயம் விழாது. என்ன உத்தியோகம் செய்தார்? இவருடைய பெண்ணை சித்தப்பா எப்படி பார்த்து மனம் செய்து கொண்டார் என்பதெல்லாம் ஒரே விசித்திரமாக இருக்கும் எனக்கு.
அதனால் உங்கள் அண்ணாவின் மேல் அவருக்கு ரொம்ப கோபம் இருக்கும். சரி, அவர் பெயர் என்ன தெரியுமா?
பஞ்சந்தம் என்று சொல்ல கேள்வி. அதை கேட்டு தெரிந்து கொள்ள முகாந்திரமில்லை. ஏதோ ஒரு கடிதம் அவருக்கு வந்ததிலிருந்து நான் அதை யூகித்து கொண்டேன். இன்னும் ஒரு சமாச்சாரம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த தகராறுகள் ஏற்படுவதற்கு முன்பு திலகவதியின் அப்பாவை தேடிக்கொண்டு யார் யாரோ பங்களாவுக்கு வந்தார்கள். அவரும் சில சமயம் அவர்களை வீட்டில் வைத்து பேசுவார், சில சமயம் வெளியே அழைத்து கொண்டு போவார். அவரையே பிடிக்காத போது அவர் சிநேகிதர்களை எப்படி அண்ணாவுக்கு பிடிக்கும்?
இப்போ பஞ்சந்தம் எங்கே இருக்கிறார்?
எங்களுக்கு தெரியாது. அன்றைக்கு வீட்டை விட்டு போனவர் இதுவரை திரும்பவில்லை. தமது மகளை பார்க்க கூட வரவில்லை. அவளும் சேர்ந்தே தம்மை விரட்டிவிட்டதாக அவர் எண்ணமாக இருக்கலாம். நீங்கள் இப்போது இருப்பவர்களை பற்றித்தானே கேட்டீர்கள். போனவர்களை பற்றியெல்லாம் சொல்கிறேன். என் அண்ணா உங்களிடம் வெட்டொன்று துண்டு ரெண்டாக பேசினால் கூட நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது.
மின்சார வேலைகள் செய்கிறவர் ஷாக் அடிக்கிற மாதிரி பேசலாம் என்பதும் எதிர்பார்க்க வேண்டியதுதான்.
அப்புறம் எங்கள் வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார். சித்தப்பாவிற்கு மிகவும் வேண்டியவர் அவர். மிஸ்டர் மதுரநாயகம் என்று அவருக்கு பெயர். பெங்களூரிலிருந்து வந்திருக்கிறார். சுமார் 20 நாளாக தங்கியிருக்கிறார். அநேகமாக அவருக்கு துணையாக அருகிலிருந்து கவனித்துக் கொள்கிறவர் அவர்தான்.
எதற்கு முந்தியும் பல தடவைகள் வந்திருப்பவர் என்று சொல்லுங்கள்.
அவர் வந்ததே இல்லை. இதுவே முதல் தடவை. ஆனால் சித்தப்பா மட்டும் பெங்களூரில் அவரை போய் பார்ப்பது உண்டாம், அவருடன் தங்குவது உண்டாம். நல்ல பணக்காரர் என்று சித்தப்பா அடிக்கடி சொல்வார். வயது 40 என்று சொல்லலாம். அவரானால் 38 என்று சொல்வார்.
உங்கள் அண்ணாவுக்கும் அவருக்கும் எப்படி உறவு?
கண்ணெதிரில் அவர் வந்தால் அண்ணா தலையை ஆட்டுவான். மற்றபடி நெருங்க மாட்டான். சித்தப்பாவுக்கு வேண்டியவர் என்று திலகவதி மரியாதையாக இருக்கிறாள். அவரானால் என் சித்தப்பாவை கண்டிக்கிற மாதிரி கூட உரிமையுடன் நடந்து கொள்வார். நான் அவர் எதிரிலே கூட நிற்பதில்லை. அவர் அநேக முறை பேச முயற்சித்தும் நான் இடம் கொடுக்கவில்லை.
இப்போது நாராயணன் சந்துருவின் பக்கம் நன்றாக சாய்ந்து ஆங்கிலத்தில், இந்த மதுரநாயகத்திற்கு இந்திராவை கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் கூட செங்கல்வராய பிள்ளைக்கு இருக்கிறது என்றான். அப்படியானால் மதுரநாயகத்தின் மூத்த சம்சாரம் சம்மதிக்க வேண்டாமா என்று கேட்டான் சந்துரு. அவர் இன்னும் தனி ஆளாகத்தான் இருக்கிறார். சித்தப்பாவுக்கு அவருடைய ஆஸ்தியின் மேல் இருக்கிற மதிப்பினால் வயது அதிகமானவரானாலும் இந்திராவுக்கு ஏற்ற கணவர் என்று நிச்சயம் செய்து கொண்டிருக்கிறார்.
அதற்காக பாவம் உம்முடைய காலை போய் வெட்டுகிறேன் என்கிறார்.
உங்க சித்தப்பா எப்படி என்று சொல்வதை கடைசி கடைசியாக வைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா என்று சந்துரு கேட்டான். நாராயணன் நீட்டிய சிகரெட் பெட்டியை ஒரு கையினால் புறக்கணித்தபடி,
சித்தப்பா சென்னைக்கு நல்ல பணக்காரராக வந்தார். எங்களுக்கு இதுவரை ஒரு குறை வைத்ததில்லை. கேட்டதையெல்லாம் கொடுத்திருக்கிறார். புரசையில் அவர் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறார் என்றேனே, அதில் நல்ல லாபம் கிடைக்கிறது. என் சித்தியிடம் 240 பட்டுப்புடவைகள் இருக்கின்றனவென்றால் எத்தனை தாராளம் என்று பார்த்து கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையுடன் தைரியமாக பேசுவார். தமது மாமனாரை வெளியே அனுப்பின போது கூட எத்தனை தெம்பாக பேசினார். திடீரென்று 4 நாள் முந்தி ஒரு பையை காணும் என்றவுடன் நிலை கலங்கி போய்விட்டார். பழைய சித்தப்பாவாகவே அவர் இல்லை. அவர் விழிப்பதை பார்த்தாலே அச்சமாக இருக்கிறது. இறைச்சல் போடுகிறார். மனிதர்களை வெறுத்து விரட்டுகிறார். உங்களிடம் கூட ஒருவேளை மரியாதை குறைவாக.
துப்பறிபவர்களுக்கு மரியாதை கொடுப்பவர்களை கண்டால்தான் பயம் அதிகம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்புறம் வேலைக்காரர்கள், சமையல்காரர்கள் என்று இப்படி இருப்பார்களே பங்களாவில்.
அண்ணாமலை இருக்கிறான். மிகவும் விசுவாசம் உள்ளவன் அவன். உயிர் போனாலும் ஒரு தகாத காரியம் செய்யமாட்டான். தவசு பிள்ளை சங்கரன், அவன் சுத்த பயந்தாங்கொழி. அதுவும் திருடன் வந்து போனான் என்று காதில் பட்டது முதல் அவன் எங்கேனும் போய்விடுகிறேன் என்று உளறிக்கொண்டிருக்கிறான். இதோ கண்ணையன், நமக்கு நம்பகமானவன்.
சந்துரு ஆசனத்தில் நன்றாய் சாய்ந்து கொண்டு ஒரு கணம் கண்ணை மூடி ஆலோசனை செய்வது போல் இருந்தான். பிறகு இந்திராவை நோக்கி,
உங்கள் வீட்டில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. புது விதமான ஆசாமி, நான் ஒருவன் பாக்கி என்று என்னையும் அழைத்து செல்கிறீர்கள். மிஸ்டர் நாராயணன், என்னை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பதாக சொன்னீர்கள். நான் கொஞ்சம் கூட இங்கீதம் தெரியாதவன் என்பதையும் அறிந்து கொண்டிருக்க வேண்டுமே என்றான்.
அதற்கு நாராயணன், உங்கள் குணத்தை விமர்சனம் செய்வது இப்போது எங்கள் வேலையல்ல. இந்திராவின் மனத்தில் பல அச்சங்கள் தோன்றியிருக்கின்றன. அவைகளை நீங்கள் நிவர்த்தி செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான்.
முக்கியமாக மதுரநாயகம் அவர்கள் செங்கல்வராய பிள்ளைக்கு மருமகனாக வந்துவிடாதபடி இப்போது நான் பாதுகாக்க வேண்டும் அல்லவா என்று சொன்னான் சந்துரு.
உங்களிடம் உண்மையை மறைப்பதில் பிரயோசனமில்லை. அப்படி ஏதேனும் நடந்து விடுவதாக இருந்தால் நாங்கள் இருவரும் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறோம். அதன் பொருட்டு எனக்கு நீங்கள் என்ன வேலை ஏவினாலும் செய்ய காத்திருக்கிறேன்.
எனக்கு புரிகிறது நாராயணன். ஆனால் துப்பறியும் வேலையில் ஒரு சங்கடத்தை சொல்கிறேன். அல்ஜீப்ரா என்று கணிதத்தில் பெரிய கணக்காக கொடுத்திருப்பார்கள். ஒரு மணி நேரம் பக்கம் பக்கமாக எழுதி கொண்டு வந்தால் கடைசியில் எக்ஸ் என்பதன் மதிப்பு சைபர் என்ற விடை கிடைக்கும். இத்தனை பொழுதை வீணாக்கினதெல்லாம் இந்த சைபருக்காகத்தானா என்று தோன்றும். அதே மாதிரி ஒரே வழியாக இதிலும் வேலை செய்து கொண்டே போய் பார்த்தால் வெட்ட வெளியில் வந்து நிற்போம். அந்த வேலையை செய்கிறேன் என்கிறீர்களே, எப்படியும் உங்களுக்கு உதவி செய்யலாமே என்று ஆசைப்பட்டேன். இதோ பங்களா நெருங்கிவிட்டது. நான் இறங்கியாக வேண்டும். சரி, நேராக வேலை வேண்டும் என்று கேட்டதால் ஒன்று கொடுக்கிறேன். இதோ ஒரு விலாசம் இருக்கிறது. இங்கே தாமோதரன் என்று ஒரு பேர் வழி இருக்கிறார். இவரை கண்டு நாளை காலை என்னை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்க்கும்படி தகவல் சொல்லும்.
நாராயணன் ஒரு கும்பிடு போட்டுவிட்டு இறங்கிக் கொள்ள கார் பங்களா தோட்டத்தினுள் புகுந்தது. 100 கஜ தூரம் இருந்த கிராட்டன்ஸ் வரிசைகள் வழியே ஒரு பெரிய வாசலின் முன் நின்றது.